The Lord has done a great work in the last 30 years in our land.
நம்முடைய தேசத்திலே கடந்த 30 ஆண்டுகளாக தேவன் பெரிய கிரியை செய்திருக்கிறார்.
And there are certain unique things that God has done.
தேவன் தனித்துவம் வாய்ந்த சில காரியங்களையும் செய்திருக்கிறார்.
When there are so many hundreds of denominations, we can wonder what was God's purpose in raising up another fellowship of churches.
ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஸ்தாபன சபைகள் இருக்கும் பொழுது இது போன்ற ஐக்கியத்தை தேவன் ஆரம்பிப்பதற்கு என்ன நோக்கம் என்று நாம் ஆச்சரியப்படலாம்.
We're not the only believers in India.
இந்தியாவிலே நாம் மட்டும்தான் விசுவாசிகள் என்று கிடையாது.
And I won't even say that we are the best believers.
நாம் தான் சிறந்த விசுவாசிகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன்.
I have met some excellent children of God in other denominations.
மற்ற சபை பிரிவுகளிலே மிகவும் சிறந்த நேர்த்தியான தேவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன்.
We must always be humble enough to recognize that.
இதை நாம் ஒத்துக்கொள்வதற்கு தாழ்மையாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
We must also recognize that there are many ministries in India that other people are doing which we are not doing at all.
அதே சமயத்திலே நாம் செய்யாத ஊழியங்களை அநேக ஸ்தாபனங்கள் இந்த தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்ல விரும்புகிறேன்.
The whole of North India, God has got many servants who are working much more sacrificially than any of us.
நம்மில் யாரை காட்டிலும் மிகுந்த தியாகத்தோடு பணி செய்யக்கூடிய அநேக பணியாளர்கள் வட இந்தியா தேசத்திலே காணப்படுகிறார்கள்.
We can send our children to good schools and educate them.
நம்முடைய பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கு நாம் அனுப்புகிறோம், படிக்க வைக்கிறோம்.
Many of those people who work in North India, there are no schools in those little villages where they've gone to serve Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய முடியாய் வட இந்தியாவிலே மிஷனரிகள் சென்றிருக்கிறார்கள். அங்கே உள்ள கிராமங்களிலே நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை.
I have the greatest admiration for them.
அவர்களுக்காக நான் மிகவும் அவர்களை மெச்சிக்கொள்கிறேன்.
I would have gone there myself if God had called me.
தேவன் என்னை அழைத்திருந்தால் நானே அங்கே போயிருந்திருப்பேன்.
I said that to God 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதை நான் தேவனிடத்தில் சொல்லியிருந்தேன்.
We have to each fulfill our own calling.
நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அழைப்பை தான் நிறைவேற்ற வேண்டியவர்களாக.
But we must not despise somebody else with another calling.
வேறு ஒரு அழைப்பை வைத்து ஊழியம் செய்கிற இன்னொருவரை நாம் ஒருக்காலம் மறக்கமா எண்ண கூடாது.
And if we claim to know more than others of God's word,
மற்றவர்களை காட்டிலும் நாம் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுவோமே, ஆனால்
that must not be in words,
அது நம்முடைய பேச்சிலே மட்டும் இருக்கக்கூடாது,
but in our life,
நம்முடைய ஜீவியத்திலே அது காணப்பட வேண்டும்.
That means not just that we share certain truths from God's word which nobody else knows,
மற்ற யாருக்குமே தெரியாத சில சத்தியங்களை வேதத்திலிருந்து எடுத்து போதிக்கிறோம் என்று மட்டுமல்ல.
Those of you who've been with us for many years, you know many truths which 99% of believers in India don't know.
எங்களோடு கூட இருக்க அநேக வருடம் இருக்கக்கூடிய சகோதரி அறிந்திருக்கிறது என்னவென்றால், 99% விசுவாசிகள் அறியாத அநேக சத்தியங்களை நாம் பெற்றிருக்கிறோம்.
But does that mean that our life is better than those 99% Christians?
அப்படியானால் அந்த 99% கிறிஸ்தவர்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை மேன்மையானதாய் இருக்கிறது என்று பொருளா?
What about our churches?
நம்முடைய சபையுடைய நிலைமை என்ன?
You know the condition of people in your churches.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை உங்களுக்கு நன்றாக தெரியும்.
In a number of our churches, it's true that a lot of people sitting there are not even born again.
நம்முடைய அநேக சபைகளிலே உட்கார்ந்திருக்கிற அநேகர் மறுபடியும் பிறக்க கூட இல்லை.
Some people were born again and they've lost their salvation because they're backslidden.
ஒரு சிலர் மனம் திரும்பி இருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது அந்த மனம் திரும்ப எழுந்து விட்டார்கள், பின்வாங்கி போய்விட்டார்கள்.
So it's good for all of us to be very humble.
ஆகவே நாம் எல்லாரும் தாழ்மையா இருப்பது எவ்வளவோ நல்லது, பிரியமானவர்களே.
I think of a verse in 2 Corinthians.
2 கொரிந்தியர்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது.
And that's what the apostle Paul said when he saw the condition of the church in Corinth which he had planted.
பவுல் ஸ்தாபித்ததன அந்த கொரிந்து சபையினுடைய நிலைமையை பார்க்கும்போது பவுல் இவ்வாறாய் சொல்கிறார்.
They were his children, his spiritual children.
அவர் கொரிந்து சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்தார்கள்.
It's like if your children behave badly in school,
உங்களுடைய பிள்ளைகள் பள்ளியிலே மோசமாக நடந்து கொண்டால்,
or they are living badly in your neighborhood, you will feel bad. Supposing your teacher in the school calls you and says your 10-year-old boy is not behaving in the class, what will you say? Will you say, well, that's not my business, I'm all right? No, that's your son. And then another teacher calls you and says, your 11-year-old daughter is very badly behaved. What will you say? Will you say, oh, I don't know, that's my, I'm all right? None of you will say that. You'll go home and I hope you and your wife will weep that your children are such a bad testimony. I want to ask you, how many of you feel like that about people in your church? When some brother or sister in your church is not what he should be, do you say, oh well, I'm alright, I'm spiritual, what can I do about him? All I'm saying is, we have plenty of opportunity to be humble. Not only about our own failures, but about our church. Paul says in 2 Corinthians 11, chapter 12, 2 Corinthians 12. He says here, last verse, 21. He says, when I come into your midst, God will humble me, and I will mourn over many of you who have sinned with impurity, immorality, and sensuality, and have not repented.
என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன்.
Who planted this church?
இந்த சபையை ஸ்தாபித்தது யார்?
Paul. Was there a greater apostle than him in Christianity?
கிறிஸ்தவத்திலே அவரை காட்டிலும் பெரிய அப்போஸ்தலன் யாராவது இருந்ததுண்டா?
Look at the condition of the church he planted.
அந்த கொரிந்து சபையுடைய நிலைமையை பாருங்கள்.
See, this is not a verse for just believers. This is a verse for elders. And the reason why we have called this meeting, for many of you who are not elders also, is because the elders in your church felt that in the days to come, you could help them in that responsibility. And I'll tell you one or two things. You know, I was praying, fasting last week, saying, Lord, what do you want to share in these sessions? And initially I thought I should structure each session. For a number of days I was working on that. And then finally, the last day, the Lord said, no, don't do that. Just talk to them from your heart. So, I don't have a theme for any session now. we're going to have maybe 16 or 17 sessions.
நமக்கு 16 அல்லது 17 கூட்டங்கள் இருக்கும்.
Apart from question answer sessions.
அதற்கூடாக கேள்வி பதில் நேரமும் இருக்கும்.
I may talk 20 different things in one session.
ஒரு கூட்டத்திலே 20 கருப்பொருளிலே கூட நான் பேசுவேன்.
I hope that we will hear the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்போம் என்று நான் நம்புகிறேன்.
I hope that by the time we go away from here, our sense of responsibility in eldership will be at least 10 times more than it is right now.
இந்த இடத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது இப்பொழுது நமக்கு எல்லோருக்கும் சூப்பர் என்கிற பொறுப்பு இருக்கிறதோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான பொறுப்போடு கூட கடந்து செல்ல முடியும் நான் நம்புகிறேன்.
And that our fellowship with each other will also be far better.
நம்மோடு கூட உள்ளதான ஐக்கியமும் மேன்மை அடையும் என்று நான் நம்புகிறேன்.
So here he says that God is going to humble Paul.
Paul தேவன் தன்னை தாழ்த்துவார் என்று சொல்கிறார்.
But isn't it the fellows who have committed immorality who should be humbled?
வேசித்தனம் செய்தவன் தானே தாழ்த்தப்பட வேண்டும்?
No, Paul says God will humble me.
இல்லை, தேவன் என்னை தான் தாழ்த்துவார் என்று சொல்கிறார்.
Why should God humble me when 2-3 fellows sitting in my church are living in sexual sin?
என்னுடைய சபையிலே இருக்கக்கூடிய 2-3 பேர் பாலிய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தேவன் ஏன் என்னை தாழ்த்த வேண்டும்?
That's exactly like I said earlier, if the teacher calls you and says your child is misbehaving.
ஏற்கனவே நான் சொன்னது போலவே உங்களுடைய குழந்தை பள்ளியிலே ஒழுக்கம் கெட்டு நடக்கும் பொழுது உங்களை ஆசிரியர் கூப்பிட்டு சொல்வது போலதான்.
This is what it means to be an elder.
ஒரு மூப்பனாய் இருப்பது என்பதனுடைய பொருள் இதுதான்.
And I'll tell you something.
உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If we don't have this attitude,
இந்த மனப்பான்மை நமக்கு இல்லை என்றால்,
just calling ourselves an elder is just going to increase your judgment in the day that Jesus returns. I'll tell you honestly, I have zero desire to be an elder if God doesn't put me there.
தேவன் இந்த இடத்திலே வைக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு மூப்பனாய் இருப்பதற்குரிய ஆசை பூஜ்யம்தான்.
Supposing some university calls you and says, okay, I'm going to appoint you as head of the department of medicine in this medical college.
மருத்துவ கல்லூரியிலே மருத்துவ துறையிலே உங்களை துறை தலைவராக நியமிக்க போகிறோம் என்று ஒரு பல்கலைக்கழகம் உங்களை நியமிக்கிறது என்று
சொன்னால், that's a fantastic position.
நல்ல அற்புதமான ஒரு ஸ்தானம் என்று நீங்க சொல்வீர்கள்.
You don't know head or tail about medicine. You don't know the difference between one tablet and another tablet.
மருத்துவ துறையினுடைய தலைகாலம் உங்களுக்கு பெரிய புரியாது. ஒரு மாத்திரைக்கு இன்னொரு மாத்திரைக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது.
You go there as professor of medicine.
ஆனா நீங்க மருத்துவ துறையிலே உள்ளதான பேராசிரியராக போகிறீர்கள்.
Print some letterhead, professor of medicine.
அங்கே லெட்டர்ஹெட் நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள், நான் இந்த மருத்துவ துறை தலைவர் என்று.
What does it mean?
அதனுடைய பொருள் என்ன?
It is as stupid as that to think that you can be an elder without having the heart of an elder.
மூப்பன் என்கிறதான ஒரு இதயம் இல்லாமல் மூப்பனின் ஸ்தானத்தை மட்டும் தக்க வைத்துக் கொள்வது இதே விதமாக தான் சுத்தியமான காரியமாக.
Can you get a job today in any area where you're not qualified?
நீங்கள் தகுதி பெறாத ஒரு இடத்திலே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று சொன்னால்,
Can you join a hospital even as a junior doctor without finishing MBBS?
MBBS என்ற பட்டம் வாங்காமல் நீங்கள் ஒரு ஜூனியர் மருத்துவராக கூட ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர முடியுமா?
Can you get a job anywhere even in a call center without having some qualification? At least you must be able to speak English properly.
The call center என்கிறதான இந்த துறையிலே இங்கே ஆங்கிலமே பேச தெரியாத உங்களுக்கு வேலை கிடைக்குமா?
For everything you need a qualification.
ஒவ்வொரு வேலைக்கும் அதற்கு தக்கதான ஒரு தகுதி வேண்டும்.
The sad thing is in the Church of Jesus Christ, multitudes of people are in leadership who are absolutely unqualified for it.
துக்கமான விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் சபைகளிலே முற்றிலும் தகுதி பெறாத எவ்வளவு பேர் இங்கே ஸ்தானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
I'm not talking about our churches.
நம்முடைய சபைகளிலே
all over Christendom.
முழு கிறிஸ்தவத்திலே நான் சொல்றேன்.
A lot of them are doing it for money.
அதிலே அநேகர் பணத்துக்காக இந்த வேலையை செய்கிறார்கள்.
Some are doing it for honor.
ஒரு சிலர் கணத்துக்காக இந்த வேலையை செய்கிறார்கள்.
So I want to tell you what will qualify you to be an elder.
ஆகவே ஒரு மூப்பனாய் இருப்பதற்கு உங்களை எது தகுதிப்படுத்தும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.
If you can mourn because somebody in your assembly has failed.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒருவர் வீழ்ச்சி அடைந்தபடினாலே நீங்கள் அதற்கு துக்கப்படக்கூடியவராய் இருப்பீர்களானால்,
If you are more interested in that than getting up on Sunday and preaching for 45 minutes.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் 45 நிமிடம் பிரசங்கிக்கக்கூடிய விருப்பத்தை காட்டிலும் வீழ்ச்சியடைந்த ஒரு சகோதரனுக்காக துக்கப்படுகிறது உங்களுக்கு அதிக விருப்பமா இருக்குமா?
Every carnal, godless person in the world would like to get up and speak for 45 minutes.
உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாம்சீகமான தேவனற்ற ஒவ்வொரு மனிதனும் எழுந்து நின்று 45 நிமிடம் பேச வேண்டும் என்று விரும்புவோம்.
That's not eldership.
அது முப்பத்துவம் அல்ல.
Brothers,
சகோதரர்களே,
why do we have so many boring sermons in our church meetings?
நம்முடைய சபை கூட்டங்களிலே ஏன் அநேக போர் அடிக்க கூடியதான செய்திகள் பகிரப்படுகிறது?
The biggest complaint I have heard from many brothers is, Brother Zach, our elder brother is absolutely boring.
எனக்கு வரக்கூடியதான பெரிய ஒரு புகார் என்னவென்றால், சகோதரர் ஜாக் அவர்களே,
we wouldn't mind it if he spoke only 15 minutes, but he speaks for 1 hour. It's because we are not fathers and not mothers. I know many, at least a number of women who got married without knowing anything about cooking. But you see them 10 years later. They have become very good cooks. They knew less of cooking than me when they got married. How did they become such good cooks in 10 years? That the children are so happy when mummy cooks a meal. And the husband says, my wife didn't know anything when we got married, but she's so good now. That did not come by her just lazily not bothering about her cooking. She was interested, very interested in making it good for her husband and her children. So she would humble herself and ask other women, perhaps, whenever there was a good meal, how did you cook that? Can you give me the recipe? Can you give me the recipe for that? And you know, with a recipe, you can't cook a good meal. You got to do it about 20, 30 times before it becomes the way that person made it.
அவர் செய்கிற விதமாகவே ருசியுள்ள ஒரு பதார்த்தமாய் அமைவதற்கு குறைந்தபட்சம் 30 முறையாவது நீங்கள் சமைத்து பார்த்திருக்கிறீர்கள்.
They make an effort.
அதுல ஒரு முயற்சி எடுக்கிறார்கள்.
Because they have a heart for their children.
ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனக்கு ஒரு இதயம் அந்த தாய்க்கு இருக்கிறது.
There are women who don't know how to stitch clothes.
தெரியாத ஸ்திரீகள் இருக்கிறார்கள், ஆடை தைக்க தெரியாத ஸ்திரீகள்.
But they don't have money to go to the tailor every time.
ஒவ்வொரு முறையும்
the children are growing up, they need clothes.
They
learn stitching because they love their children. What am I trying to say? A mother will do anything when she loves her children. She'll learn cooking, she'll learn stitching, she'll learn anything.
தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது அந்த தாயானவள் எதையும் கற்றுக்கொள்ள தயாராகிறார். அவள் சமையலை கற்றுக்கொள்கிறாள், ஆடை அணிவதையும் மற்ற ஆடை தைப்பதையும் மற்ற எந்த வேலையும் கற்றுக்கொள்கிறாள்.
They will learn subjects they never learned in their life in order to help their children in their school studies.
இதுவரை அவர் படித்திருக்கவே மாட்டார் சில பாடங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்காக அந்த பாடங்களை கற்றுக்கொள்கிறார்.
When we have a heart like that,
இப்படி ஒரு இதயம் நமக்கு இருக்குமானால்,
for the people in our churches, then we will become a little more like God wants us to be.
And
then we will be elders after God's own heart. So Paul was humbled, and Paul was mourning also, it says in this verse. Imagine the Apostle Paul going and mourning before God. And you ask Paul, hey, what's happened, Paul? Have you sinned or something?
பாவம் செய்து விட்டீரா?
Oh, he says, no, I got victory over sin long ago. What are you mourning about? Oh, he says, Brother Zach, you don't know. This brother in this church in Corinth. And that sister also. And that other one there. It's not going well with them. They're not doing well at all. And you say, Paul, that's not your business if they don't do well. No, he says, those are my children. See, Paul was a father. He's not a teacher. There are two types of elders, fathers and teachers. Teachers are interested in honor. As they come into the class, good morning, sir. Is that what you're interested in? When my children are small, I walk into the room, they don't get up and say, good morning, Dad. It's not a military camp or something. It's a home. We're not looking for that type of honor. That's classroom. And this is, I believe, one of the greatest lessons we need to learn as elders. Lord, make me a father. Make me a mother. That's what Paul was. And that's why when as a church grows, we need more fathers and mothers. Jesus himself did not feel as a human being he could handle more than discipling 12 people. What a proud person you must be if you think you can disciple 100 people. Jesus said, I can handle only 12. He had 70 once. He sent them out to preach. But then he said, I can't spend time with all these 70 people. It's impossible. So he prayed all night. We read that in Luke chapter 6. He went to the Father and he prayed. What shall I do? Luke 6 verse 12. He went off all night and prayed. And then in the morning, verse 13, he called his disciples. Maybe these were the 70. And from that, he says, okay, Peter, you come. Andrew, James, Thomas, and the other 58 people are standing there. And he's chosen these 12. He says, okay, rest of you can go home. You know, we are so foolish that we would have even accused Jesus of being partial if he did that. But he's not bothered what you think about him. He knew he had a job to do and he did it. He did not feel he could disciple 70 people. Only proud, conceited man, elders think like that. And that's why they do such a useless job. Even in schools they say that there is an optimum size for a class. Beyond that, teacher will not be able to do a good job.
வகுப்பிலே இத்தனை மாணவர்கள் தான் இருக்க வேண்டும் என்றதானே
In Western countries and all, usually they'd say good schools means just maybe 25 students, that's all in a class.
Here
we have
100, 120.
How can the teacher help them? And you go to some of these colleges in the Western countries, it will be 8 or 10 in a class. Or you go to these people who are studying for PhD and those who are guiding them in their PhD studies. Even 12 is too much for somebody to handle. We need to recognize our limitations. I'll tell you honestly, I'm not interested in a large church. Because Jesus was not. He didn't find great satisfaction when great crowds came. When we read once when great crowds started following him in Luke 14. In Luke chapter 14 we read verse 25. Large crowds were going along with him. The sort of thing that would excite any evangelist or preacher today. The sort of thing that would excite elders if they saw their church growing in size. He turned around and said to them some of the hardest words that you find in all his preaching. He said some strong words. He said, if you get angry, you're in danger of going to hell in Matthew chapter 5. He said, you're in danger of going to hell if you lust after a woman, even with one eye. But these are much stronger. He says, you can't follow me, he says, if you don't hate your father, mother, wife, children and brothers and sisters. And he says, you can't follow me, he says in verse 33, unless you give up all your possessions. You can't follow me, he says, verse 27, unless you die to yourself every day. Can you imagine what will happen if you say that to a crowd today? They'll all go away. That's why today's preachers tell them, hey, Jesus will give you money, he'll give you a better car, he'll give you a better house. That's what they preach today. And the crowd becomes bigger and bigger and bigger. Twofold children of hell. So I said in the beginning, why in the midst of all these so many denominations has God raise up another fellowship? To preach the things that other people are not preaching, which are in the Bible. Not to preach strange things which are not in the Bible. Particularly to preach the things that Jesus taught, which 99% of preachers are not preaching. Jesus' last words in Matthew 28 are, before he went up to heaven, he gave a commission. And that commission was, go into all the world, verse 19, and make disciples in all nations. What is disciple? That's what we just saw in Luke 14. All those difficult conditions. And baptize them. Don't keep quiet about baptism just because you want to be interdenominational and please everybody. Baptize them. And baptize them the way I tell you to baptize them, in the name of the Father and the Son and the Holy Spirit. Don't change that. I remember a great servant of God saying this. If I have some doubt in my mind as to what to do,
என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சந்தேகம் மனதில் எழும்பும் பொழுது,
comparing the teaching of Jesus with the practice of the apostles,
இயேசுவின் போதனையையும் அப்போஸ்தலருடைய நடைமுறையையும் ஒத்து பார்த்து,
and I find I'm not at sure,
நான் அவ்வளவு நிச்சயமாய் எனக்கு இல்லை என்று சொன்னால்,
I will follow the teaching of Jesus,
அதனை நான் இயேசுவின் உபதேசத்தை தான் பின்பற்றுவேன்.
Where did all this baptism in the name of Jesus come from?
இயேசு நாமத்தால் ஞானஸ்நானம் என்றெல்லாம் இங்கே வந்தது.
Because they don't value the teaching of Jesus.
அவர் இயேசுவின் உபதேசத்தை போதனையை மதிப்பு செய்யவில்லை.
They go to the Acts of the Apostles, which is a history book and not a teaching book.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ற சரித்திர புத்தகத்துக்கு போகிறார்கள், அது
போதனை
புத்தகம் அல்ல.
Then he said, after you baptize them,
நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு,
teach them to do every single thing I commanded you.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
Are you doing that in your churches?
உங்கள் சபைகளிலே செய்கிறீர்களா?
Every single thing that Jesus commanded,
இயேசு கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் போதிக்கிறீர்களா?
You know what is happening in Christendom today? People are preaching things that Jesus never taught.
இயேசு போதிக்காத அநேக காரியங்களை இன்றைய கிறிஸ்தவம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது.
A false faith.
பொய்யான விசுவாசம்.
A faith only for material things.
பொருளாதார காரியங்களுக்கு மட்டுமே உள்ளதான விசுவாசம்.
Today praise and worship has become much more important than discipleship.
இன்றைக்கு சீஷத்துவத்தை காட்டிலும் துதி ஆராதனை என்பது மிகவும் முக்கியமாய் மாறிவிட்டது.
And I don't believe that what many people call worship today is worship at all.
ஆராதனை நேரம் என்று அநேகர் அழைக்கிறார்கள், அதை நான் நம்புவதில்லை. ஆராதனை அல்ல,
it's praise, it's thanksgiving.
அது துதியும் நன்றி செலுத்துதலும் தான்.
But the Bible says God is looking for those who will worship him in spirit and truth.
ஆவியிலே உண்மையிலேயும் தம் ஆராதனை செய்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம்
சொல்லுகிறது. And I'll tell you where I can worship God best.
நான் நல்ல விதத்திலே தேவனை எங்கே ஆராதிக்க ஆராதிக்க முடியும் என்று
சொல்லுங்கள். Never in the church meeting.
ஒரு காலம் சபை கூட்டங்களிலே அல்ல.
It's when I'm alone.
நான் தனிமையிலே இருக்கும் பொழுது.
Not even with my wife or children or anybody.
என் மனைவி பிள்ளைகளோடு கூட இருக்கும் போது கூட அல்ல.
All alone.
Sometimes
just stretched out on my bed when I get up in the morning.
சில சமயத்திலே காலையில் எழுந்திருக்கும்போது நான் படுக்கையில் இருக்கும்போதே நான் ஆராதிக்கிறேன்.
On my face before God.
என் முகத்தை தேவனுக்கு நேராக்கி.
And when I tell him,
அவரிடத்தில் நான் சொல்கிறேன்,
Lord,
ஆண்டவரே,
today also,
இன்றைக்கு கூட,
you are everything to me.
நீரே எனக்கு எல்லாமாய் இருக்கிறீர்.
Nobody, nothing in the world means more to me than you.
உம்மை காட்டிலும் இந்த உலகத்தில் எதுவும் யாரும் முக்கியமானவர்கள் அல்ல.
I don't want anything.
எனக்கு ஒன்று வேண்டாம் ஆண்டவரே.
I only want you.
நீர் மட்டுமே எனக்கு போதும்.
And you know, today God has given me more things materially.
இன்றைக்கு தேவன் பொருளாதார விதமாக அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார்.
But I said the same thing to God 40 years ago when I was a very poor man.
40 ஆண்டுகள் முன்பாக நான் ஒரு ஏழை மனிதனாக இருந்தபொழுது என்ன சொன்னேனோ
same thing.
அதே
When I used to get 150 rupees a month, I said, God, I don't want anything but you.
So,
don't think I'm saying that only now.
When
I have a house and a car. But God can take it all away. I don't care for those things. I decided years ago that only God will be the only person I want on in my earthly life.
இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவராக இயேசுவே தேவரே என்பதை நான் எப்பொழுதும்.
I don't even want a ministry.
எனக்கு ஊழியம் கூட முக்கியமானதல்ல.
I sometimes say, Lord, you can take away my voice, you can take away my ability to write, you can do whatever you like, if I have you it's enough.
ஆண்டவரே, என்னை எழுதக்கூடிய திறமை எடுத்து போட்டுடும், எனக்கு என்னை சொன்னே என்னுடைய சத்தத்தை கூட நீ எடுத்து போட்டுடும், எனக்கு நீர் மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே என்று
சொல்லி. Therefore, I'm not unhappy with anybody. What can anybody take away from me when I don't want anything? If somebody, you know, say some church where I have responsibility, some elder brother starts a rebellion there and takes that church away.
நான் பொறுப்பாய் இருந்து கவனிக்கக்கூடிய சபைகளிலே ஒரு மூப்பர் அவர் முரட்டாட்டத்திலே இல்லை நான் தனியாக எடுத்து போய் இந்த சபையை நான் எடுத்து போய்
drags away all the people with him.
அங்க உள்ள ஜனம் எல்லாம் இழுத்து கொண்டு போகும்பொழுது,
I won't lose 1 minute sleep over that.
நான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு நிமிடம் கூட தூக்கத்தை இழக்க மாட்டேன்.
I say take it.
எடுத்து கொள்ளுங்கள்.
That almost happened in one or two places.
ஒன்றிரண்டு இடங்களிலே இப்படி நடந்திருக்கிறது.
No, it almost happened. I said, Lord, that's fine. I have no interest. I don't own anything. I will not take anything. When, you know, my father-in-law was very upset with us when for the stand we took for the Lord. And upset with my wife too. And when he divided his property, he gave nothing to my wife. Zero. I said, fine. I didn't lose 1 minute sleep over that. In fact, I was happy. Why? Because of Romans 8:28. That even that will work for my good. That if he had given something to my wife, I don't know, maybe some problem will come with that, which God saved me from. Thank God. I'm just using that as an example. Nobody can take anything from me because I don't have anything. I use things. You know, you can't steal my ministry from me because I don't have a ministry. The only one I have, you cannot steal, and that is Jesus. You can't take that away from me even if they lock me up in a jail. Maybe they can take away my Bible from me, but they can't take Jesus from me. And they can't even take God's word from me because that's in my heart, it's not here. What a blessed position it is. Nobody can steal anything. Are some of you worried that one day you may not be an elder in the church? I better behave properly so that I remain an elder till Jesus comes. That's why you're a failure. You have to give it up. God is a jealous God. He's so jealous that he wants us only for himself. It's like a husband telling his wife, my darling, are you happy just with me? Supposing I can't give you a house. I can't give you money, nothing. When Brother Bhak Singh brought this proposal for my wife Annie and me,
before we... And
I spoke to her.
I said,
I have nothing. I don't know where I'm going to go. I have no salary. I don't know where I'll live, which place I'll go. I've got nothing. And I said, you still want to marry me? Don't give an answer now. Think about it for 3 days and decide. Okay, she decided after 3 days, of course. But she has no regrets today. But I asked her, I said, how did you think we're going to live without any money? She said, I thought Brother Bhak Singh was paying you regularly. Because Bhak Singh paid me nothing. But I know, even if she thought Bhak Singh was paying Bhak Singh, there'd be very little, because she knew how all the workers of Brother Bhak Singh were living, very simply. And his workers.
பக்தின் தந்தையே உடன் ஊழியர்களுடன் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாரு தெரியும். So,
that's what the Lord asks us.
தேவன் இதைத்தான் நம்மிடத்திலே கேட்கிறார்.
Are you happy with me?
என்னில் மட்டும் நீ சந்தோஷமா இருக்கிறாயா?
Or you want a ministry also?
அல்லது என்னோடு கூட உனக்கு ஊழியமும் தேவையா?
You want to be an elder?
நீ ஒரு மூப்பராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா?
You want to be a famous preacher?
பிரபலமான பிரசங்கியாக வேண்டும் என்று விரும்புகிறாயா?
I want you for myself.
நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் என்று தேவன்.
You know, to teach people discipleship means to bring them to that place.
சீஷத்துவத்தை போதிக்கவேண்டுமென்றால் ஜனங்களை இதற்குள்ளவருதுதான் அவருடைய.
But you can't bring them to that place if you're not at that place yourself.
நீங்களாகவே இந்த இடத்தில் இல்லை என்றால் எப்படி நீங்கள் மற்றவர்களை கொண்டு வர முடியும்?
The Lord says in Jeremiah chapter 3.
எரேமியா 3 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றார்.
You know there's some churches that say we are Zion.
நாங்கள் தான் சியோன் என்று சொல்ல ஒரு சில சபைகள் சொன்னார்கள்.
I hope we don't say that.
நாம் அப்படி சொல்வதில்லை என்று நம்புகிறேன்.
We want to humble ourselves.
நாம்
But in Jeremiah chapter 3, there's a beautiful prophecy.
அருமையான ஒரு தீர்க்கதரிசனம் இங்கே
இருக்கு. And of concerning the church, I believe.
சபையை குறித்து உள்ள தீர்க்கதரிசனம் என்று நான் நம்புகிறேன்.
And see how it begins.
அது எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்க.
Jeremiah 3:13, this is how we begin.
Only
acknowledge your sin.
பாவத்தை மட்டும் ஒத்துக்கொள்.
That's all you got to do.
நீ செய்யவேண்டியதெல்லாம் இதுதான்.
Don't blame anybody else like Adam.
ஆதாமை போல யாரையும் குறை சொல்ல வேண்டாம்.
Acknowledge your sin.
உன் அக்கிரமத்தை ஒத்துக்கொள்.
That you have sinned against the Lord.
நீ கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்தாய்.
You have not obeyed my voice.
நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை.
And come back, you wandering children.
திருகிட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார்.
And in the message translation it says, I am your true husband.
நானே உன்னுடைய மெய்யான கணவன்.
I am your true husband. Come back to me.
நீ எனக்கு சொந்தமானவள்.
Then he says,
அவர் சொல்றார்,
I'll pick you out one by one.
ஒவ்வொருவராக நான் தேர்ந்து கொள்வேன்.
One from this city. Two from that country.
அந்த நாட்டிலிருந்து இரண்டு பேர்.
And I will bring you here, one from here, one from there, and bring you to Zion.
இப்படி ஊரே ஒருவர் மல்புதிலே இரண்டு பேருமாக உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு
வருவார். That's the church.
அதுதான் சபை.
And how will you know when you have come to Zion?
நீங்கள் சீயோனுக்கு வந்துவிட்டீர்கள் என்று எப்படி அறிவீர்?
Because many of us have wandered through many, many places before we finally arrive where we are today.
நாம் இப்பொழுது இருக்கிற இடத்துக்கு வருவதற்கு முன்னதாக பல இடங்களிலே நாம் வளைந்து கொண்டிருந்தோம்.
Some of us were worshiping idols.
நம்மிலே ஒரு சிலர் விக்கிரங்களை வணங்கிக்கொண்டோம்.
Then we maybe went to some denomination.
ஒரு சில ஸ்தாபன சபைகளுக்கு.
And then we left that and went to another church.
அந்த சபையை விட்டு வேறொரு சபைக்கு சென்றோம்.
And then we left that and came to another church.
அந்த சபையை விட்டு வேறொரு சபைக்கு சென்றோம்.
And now we are here.
இப்போ நாம் இங்கே இருக்கோம்.
How do you know whether you have arrived at the right place?
நீங்கள் சரியான இடத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று எப்படி கண்டுபிடித்து?
Or do we have to leave this also and find some other?
அல்லது இதை விட்டு விட்டு வேறொரு சபைக்கு செல்ல வேண்டுமா?
There is one way to know.
அதை அறிவதற்கு ஒரு வழி இருக்கிறது.
When you come to Zion,
verse
15, you will find there a shepherd after God's own heart, who will feed you with knowledge of God and understanding of His will. Zion is not a place where everybody makes a lot of noise.
சியோன் என்பது எல்லாருமே சத்தப்படுகிற இடம் அல்ல.
Some people think only noise is heaven.
சில என்னதெல்லாம் சத்தமட்டால அதான் பரலோகம் என்றாங்க.
What about when there's no noise?
சத்தமே இல்லாத என்ன இடம்?
Have you read in Revelation 8 verse 1 that there was silence in heaven?
வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறீங்களா? பரலோகத்திலே அங்கே அமைதி காணப்பட்டது என்று.
Says there for half an hour there was silence in heaven.
அரை மணி நேரம் அளவும் பரலோகத்திலே அமைதி உண்டாயிற்று என்று சொல்கிறது.
So what happened? Was it hell for half an hour or what?
அங்கே ஒரு உடனே அரை மணி நேரம் அந்த பரலோகம் நரகமாய் மாறிவிட்டதா?
Because some people think Holy Spirit is there only when there is noise.
சத்தம் போட்டாதான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள்.
So did the Holy Spirit disappear from heaven for half an hour?
பரலோகத்திலிருந்து அரை மணி நேரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் மறைந்து விட்டாரா?
This is the type of stupidity going on in Christendom and there's hardly anybody who speaks against all these things.
இவ்விதமான புத்தீனமான காரியங்கள் தான் இந்த கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. And பேசுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை.
Ask yourself whether you feel like that also unconsciously.
நீங்களும் உங்களை அறியாமலே அப்படித்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேளுங்கள்.
See, you may be in a Sunday morning meeting. And you've seen the Pentecostals. And you hear their accusations. And you say, ah, that's the Holy Spirit. And you find your meeting is a bit quiet this morning. And so you deliberately make some noise to bring Holy Spirit into your meeting. You're just another Pentecostal. What are you? You're not a man of God. You don't know God at all. You don't know anything about heaven. You want to try and bring the Holy Spirit with noise exactly like those blind people. When somebody prays, you also feel you must still say this, that and the other to become a little more Pentecostal. Otherwise somebody will say, you don't have Holy Spirit here, and you'll feel, hey, that's terrible. And one day when there was a lot of meeting and good singing, you said, boy, that was a wonderful meeting. But those two people there still can't get along with each other. How can it be a wonderful meeting? And those two elders are having a strife. How can it be a wonderful meeting? And the husband and wife go home from the meeting and still shout at each other. How can it be a wonderful meeting? If you want to be a man of God, break away from all these human traditions. You know, when we started meeting here 30 years ago in my home, we were baptized in the Holy Spirit. And fortunately, none of us came from a Pentecostal background. But we were baptized in the Holy Spirit. We spoke in tongues, but we didn't know what it was. We didn't know how interpretation has to come in a meeting. We didn't know what prophecy was. We didn't know what word of knowledge was. Or word of wisdom. So you know what we did. What do you do when, of course, if we were Pentecostal, then of course we have seen it for years and we just do what they do. Now, I'm not criticizing them. I think there are some very good people there. But I am absolutely convinced they've got a lot of things which are not in the Bible. Just like many other Christian groups, the Jacobites and the Brethren and the Pentecostals, all got a lot of things which are not in the Bible. So, in God's fantastic wisdom, we started and not one of us was a Pentecostal. So we didn't pray like the Pentecostals. We prayed from our heart. And God heard us. Answered us. We had amazing experiences those days where things happened in the country, things were changed in the government in Delhi by the prayer of a few people here in Bangalore. Yeah, we have some amazing testimonies of what we experienced. It was not because we shouted. So when we didn't know how to exercise these gifts, we went to the Bible. And by trial and error, we didn't do it all right perfectly. We made mistakes and learned, did it a little better. And gradually we learned from the scriptures. And we're so thankful. And we saw what Zion was. Zion is a place where God has shepherds after His own heart. Who cannot hit the people but feed the people, it says. You know, there are some brothers who come to the church with a whip. Now, I believe Jesus also had a whip, but that was for the money changers. Those who are selling and making money in the name of religion, you certainly need a whip for such people. But all those people sitting in front of you in your church, are they sellers of sheep and doves? Then why are you using a whip on them? Oh, you say, Brother Zach, they are all so carnal. Hey, after so many years of preaching, they're still not getting along. I say, you mean they were like the disciples of Jesus for 3.5 years, how they were? Exactly like that. Even after 3.5 years, they are fighting who's going to be the leader. When did Jesus use a whip on those disciples? Not even once. But you and I, and I have used it foolishly. I have repented. I did it because I didn't have anybody to guide me in that. You have somebody to advise you, and especially if you are a young brother. In Zion, we don't use a whip, we feed people. Feed them with knowledge. With the knowledge of God. That He is a Father. That He loves us. That He's so interested in His children. Have you seen a mother, a married woman who never had children for 10 years? And then she gets her first baby. And in India especially, if it's a baby boy. Oh. In America, if it's a baby girl. But in India, we are Indians, so it's a baby boy. To God it doesn't make a difference, but to us Indians it makes a difference. Because we haven't become like God yet. But anyway, it's a baby boy. In the first time the mother holds up that child in her arms. I mean, 10 years later she may look like this at that child. But the first time, there's no frown. She is so happy and even says a lot of things to the child. Child can't understand anything. Do you believe God is like that towards you? Say, no, God is holy God. That's our problem. We haven't known God like the way Jesus revealed Him. We're still thinking of that Old Testament revelation under the law with lightning on Mount Sinai. And everybody trembling there. Brother, that's old covenant. Have you heard the good news that Jesus came to the earth 2000 years ago and died, and took away our sins, and He rose up from the dead, and He ascended to heaven, and He sent the Holy Spirit to show that He has gone to heaven? And the Lord your God rejoices over you with singing today. That's the knowledge of God that the shepherds in Zion will teach every one of their children. Not take a whip and say, you're not like this and you're not like that. Oh, I repent. There are tapes of mine here which I never allow anybody to listen to or circulate. Those were sermons preached 20 years ago. I said, nobody should listen to them now. The doctrine is correct. If you only listen to the doctrine, it's absolutely correct even 30 years ago. But the way it was said, I am ashamed. What does it prove? It just proves that I've come to know God little better in 20 years. That's like saying in kindergarten my handwriting was not very good. That's like saying in 15 years ago I didn't know anything about computers. So what is there in saying that we are growing, we are learning more, and we've got to know God better? We should be growing. And when we grow, we are ashamed of certain things we did even last year. I'm ashamed at the way I used to react when driving a scooter and somebody came in front of me 20 years ago. How I would look at that man and say things like, who gave you a driving license or something like that. Well, I've come beyond all that. I don't say all that now. Because I've come to know God better. I've come to see God is a very merciful God. Now you see, there are some people who are naturally like that. Even if the world collapses, they'll just sit quietly. They're not spiritual. I mean, that's somehow their natural temper. Mine was not like that. I mean, there's problems maybe in other areas spiritually. But most of us are not like that. Maybe one or two of you are like that, but most of us are not like that. But when you have overcome that, because you come to know God better, that will affect our ministry in the church as well. Okay, we'll stop now.